காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபம் 5:11 நாம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 5:11.
இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை
பாக்கியவான்கள்
என்கிறோமே யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும்
கர்த்தரின் செய்கையின் முடிவையும்
கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே.
இங்கே பார்க்கும் பொழுது ஒரு அருமையான கேரக்டர் இங்கே யாக்கோபு எழுதுகிறார். இந்த யாக்கோபு எழுத நிருபம் ஒரு வித்தியாசமான ஒரு நிருபம். இந்த யாக்கோபுடைய நிருபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பல உபமானங்களை வைத்து பல விஷயங்களை சொல்லுவார். இந்த அதிகாரத்தில் அதுக்கு பிறகு நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எலியாவை பத்தி பேசுவார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் செவம் பண்ணினார். இப்படி அநேகரை அவர் அப்படியே மேற்கோள் காட்டி இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கு. அதான் அவருடைய ஸ்பெஷல். இதுல பொறுமையை குறித்து பேசுறார். பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு உதாரணத்தை எடுக்கிறார் பழைய ஏற்பாட்டிலிருந்து. யார் அந்த உதாரணம்? யோபு. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பொறுமையுள்ளவன் பாக்கியவான், பொறுமைசாலி அவன் பாக்கியவான். அந்த பொறுமைக்கு அடையாளமாயிருக்கிறவன் யோபு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பொறுமைக்கான அர்த்தத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இந்த பொறுமைக்கு அடையாளம் யோபு. பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறதான பரிசுத்தவான்களை அவர் அலசி பார்க்கும் பொழுது பொறுமைக்கு அடையாளமாக யாக்கோபு யோபுவை முன்னிறுத்துகிறார். அந்த பொறுமைக்கு கிடைக்கிற வெகுமதி என்ன? அவருடைய செய்கையின் முடிவு, கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அதற்காக அந்த பொறுமை நிமித்தம் யோபுவுக்கு கிடைத்த ஆசீர்வாதம், அவருடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருந்தது என்பதையும் நீங்கள் சாட்சியாக கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி அதையும் அடையாளம் காட்டி கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார் என்று முடிகிறார். பொறுமை. பைபிள்ல பாத்தீங்கன்னா பொறுமை சாந்த குணம் உள்ளவர்களை நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். மோசையை குறித்து 8:12 இப்படி சொல்லுகிறது, அவன் பூமியில் இருந்த எல்லா மனுஷரை குறி பார்க்கிலும் அதிக சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். அவ்வளோ சாந்தமா இருந்தான். பூமியில யாருமே அந்த அளவுக்கு சாந்தமா இல்லை, அவ்வளோ சாந்தமா இருந்தான். ஆனால் பொறுமை என்கிறதுல இந்த யோபுவை முன்னிறுத்துவதற்கு காரணம் என்ன அது நமக்கு தெரியணும். பொறுமை என்பதை இந்த யோபுடைய வாழ்க்கையில் என்ன ஸ்பெஷல்? யோபுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா பல ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது. அவனை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற சாட்சியே அற்புதமான ஒரு சாட்சி. யோபுவின் புஸ்தகத்தில் 1:1, 8:2, 2:3 இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவன் லைஃப் ஆண்டவர் அங்க பேசுவார். வேதம் தெளிவுபடுத்தும், ஆண்டவர் சாட்சி கொடுப்பார். 1:1 வாசிக்கலாம்.
ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும்
சன்மார்க்கனும்
தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அப்புறம் 8:1,
கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ
உத்தமனும்
சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய
அவனைப் போல
பூமியில் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். 2:3 சாத்தானை படிங்க அப்பதறியும்.
அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி,
அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி,
நீ என் தாசனாகிய யோபின் மேல்,
நீ என் தாசனாகிய யோபுவின் மேல்
கவனம் வைத்தாயோ,
கவனம் வைத்தாயோ,
உத்தமனும்
உத்தமனும்
சன்மார்க்கனும்
சன்மார்க்கனும்
தேவனுக்கு பயந்து,
தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகிறவனுமான,
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான
மனுஷனாகிய,
மனுஷனாகிய
அவனை போல பூமியில் ஒருவன்,
அவனை போல பூமியிலே ஒருவனுமே இல்லைனர். என்ன சாட்சி பாருங்க, அவனை போல பூமியிலே ஒருவனுமே இல்லை. இந்த மூணு வசனங்களில் எங்கேயாவது பொறுமை பத்தி பேசியிருக்குதா? பொறுமை இந்த வார்த்தை இந்த மூணு வசனத்திலுமே இல்லை. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், இந்த காரியத்தில் அவனை போல பூமியிலே ஒருவருமே இல்லை. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு மனுஷன். அப்படியானால் இந்த யாக்கோபு யோபுடைய பொறுமையை குறித்து பேசுவதின் காரணம் என்ன? அப்படின்னா பொறுமை என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் தான் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வசனங்களிலே அவனை குறித்து சொல்லப்பட்ட இந்த மூன்று சாட்சியான வசனங்களிலே பொறுமை என்ற வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்தப்படலை. ஆனால் யாக்கோபு இந்த பொறுமைக்கு ஒரு அடையாளப்படுத்தும் பொழுது யோபுவை கொண்டு வருகிறார். அப்படின்னா பொறுமை என்றால் என்னன்றது நமக்கு நல்லா தெரியணும், புரியுதுங்களா? அதை கவனிக்கணும். இந்த யோபுவின் வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா இவனை மாதிரி ஒரு பெர்ஃபெக்டா வாழ்ந்தவன் யாருமே இல்லை. அவனுடைய வாழ்க்கை நீங்க வேதம் முழுவதும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த யோபுவின் புஸ்தகம் முழுவதும் நீங்க படிச்சு ரொம்ப அருமையா இருக்கும். முடிந்தால் வீட்டுக்கு போன பிறகு அதன் 31 அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதிசயம், அவருடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தாலே அதோடைய லெவல் எங்கேயோ இருக்கும். அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகள் நம்மை தடுமாற வைக்கும். அவ்வளவு ஒரு பரிசுத்தம் அவன் சொல்லுகிறான். என் வீதி வழியாக ஒருவன் போகும்பொழுது அவனுக்கு உணவு கொடுக்காமல் நான் இருந்ததே கிடையாதுன்றான். ஒருத்தன் குளிரினால் நடுங்கும் பொழுது என் போர்வை நான் அவனுக்கு கொடுக்காமல் நான் இருந்தது கிடையாதுங்கிறான். நான் இயற்கையை நான் ஒருபோது ரசிக்கிறது கிடையாதுன்னு. அவனுடைய மைண்ட் ஃபுல்லா ஆண்டவர் தான். அவருடைய அந்த பரிசுத்த நிலைமை, அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், அதை நம்ம நெருங்கி கூட போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் அவனுக்கு, யோபுவுக்கு. ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு தூரம் ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்தவன், அவனை மாதிரி ஒரு பேத்தட்டிக்கான ஒரு மனுஷனும் உலகத்தில் யாருமே கிடையாது. பரிதாபத்துக்குரியவன், அவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவன், அவ்வளவு மேன்மையாய் அர்ப்பணித்தவன், கர்த்தரால் சாட்சி வாங்கினவன். ஆனால் அவனை போல வாழ்க்கையில் இழந்தவனும் யாருமே இருக்க முடியாது. உலகத்திலே எந்த மனுஷன் இவனை போல தன் வாழ்க்கையில் இருக்கிறதை இழந்தவன் யாருமே இருக்க முடியாது. எடுத்தது முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 13 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும்,
யோபுவின் குமாரரும்,
அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற வேளையிலே ஒரு ஆள் யோபுவினிடத்திலே வந்து எருதுகள் உழுகிற போது
கழுதைகள்
அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்துக் கொண்டு போனார்கள்.
வேலையாட்களையும்
பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில்
வேறொருவன் வந்து
வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி
அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான்.
இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில்
வேறொருவன் வந்து
கல்தேயர் மூன்று பவுஞ்சா கல்லாய் வந்து
கல்தேயர் மூன்று பவுஞ்சுகளாய் வந்து
ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக் கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான்
வேறொருவன் வந்து
உமது குமாரரும்
உம்முடைய குமாரத்திகளும்
தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நாலு மூலைகளிலும்
அடிக்க
அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான்.
யோசிப்பாரு, ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு சொல்லுகிறான், எருதுகள் உழுந்து கொண்டிருக்கிற நேரையில் கழுதைகள் பக்கத்தில் இருக்கும் பொழுது சபேயர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜனங்கள் வந்து எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டான், வேலைக்காரரை கொண்டு போட்டார்கள். அதை அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அடுத்தவன் ஒருவன் வந்து சொல்லுகிறான், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உம்முடைய ஆடுகள் எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது, நான் ஒருத்தன் தான் தப்பி வந்து சொன்னேன். அவன் அதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த நேரத்திலேயே அடுத்தவன் இன்னொருத்த வரான், அவன் வந்து சொல்லுகிறான், கல்தையர் மூன்று பவுஞ்சுகளாய் வந்து ஒட்டகங்கள் மீது விழுந்து ஒட்டகங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, ஒட்டகத்தை மேய்த்து கொண்டு வேலைக்காரர்களை கொண்டு போட்டாங்க. அவன் அதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொருத்தன் வந்தான், உம்முடைய மூத்த குமாரனுடைய வீட்டிலே மற்ற பிள்ளைகள் எல்லாரும் விருந்து சாப்பிடும் பொழுது பெருங்காற்று அடித்து அந்த வீடு இடிந்து அவர்கள் மேல் விழுந்து உம்முடைய 10 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க, 7 குமாரர் 3 குமாரத்திகள் அவருடைய குடும்பம் எல்லாம் முழுவதும் அழிஞ்சு போயிடுச்சு, நான் ஒருத்தன் தான் தப்பிச்சு நான் இப்படி வந்தேன் அப்படிங்கிறான். தன் வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் ஒரே வேளையில் மொத்தமா இழந்துட்டான். அது இன்னொரு நாள் இது இன்னொரு நாள் கிடையாது, எல்லாம் ஒட்டு மொத்தமாய் ஒரே நேரத்தில் நடக்குது. ஒருத்தன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்தவன் வந்து நிற்கிறான், அவன் தன் காரியத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்தவன் வந்து நிற்கிறான், அவன் தன் காரியத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்தவன் வந்து நிற்கிறான். போட்டலா போயிடுச்சு. அதுக்கு மேல 2 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து
தன்னை சுரண்டிக்கொண்டு
சாம்பலில் உட்கார்ந்தான்.
அடுத்தது சரீரம் முழுவதிலும் பிசாசானவன் அவனுக்கு கொடிய வியாதியை உண்டு பண்ணினான். உடம்பு முழுவதும் கொப்பளங்கள் அப்படியே வந்தது, தாங்க முடியாத எரிச்சல், சாம்பல் உட்கார்ந்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன கொடுமை பாருங்க. அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், கிழக்கத்தி புத்திரரையிலேயே மிகப்பெரிய பணக்காரன் இந்த யோபு. ஏன் அவன் பணக்காரன்? அவன் கர்த்தரை உத்தமமாய் தேடினபடினால் கர்த்தர் அவன் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். அதை பிசாசே சொல்லுவான், நீர் அவன் கைகளின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்தீர், தேசத்தில் அவனுடைய சம்பத்து பெருகிற்று. அவன் உத்தமமாய் வாழ்ந்த காரணத்தினாலே அவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிட்டார். அந்த ஆசீர்வாதத்தினாலே பெரிய செல்வாக்குள்ளவனாய் மாறினான், செல்வந்தனாய் இருந்தான், மிகப்பெரிய ஒரு மனுஷனாய் இருந்தான். ஆனால் அந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிற பிசாசுக்கு, இவன் உத்தமத்தில் இப்படி இருக்கிறானே, இவனை எப்படி ஆகிலும் டார்கெட் பண்ணணும்னு பிசாசு நினைக்கிறான். இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உத்தமமாய் வாழணும். ஆனால் அதே நேரத்தில் ஒன்னு தெரியணும், நம்ம எந்த அளவுக்கு உத்தமமாய் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு பிசாசுடைய கவனம் நம்ம மேல இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப உலகத்திலேயே சிறந்த உத்தமன், உலகத்திலே சிறந்த நீதிமான், உலகத்திலே அதிகமாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், உலகத்திலே அதிகமாய் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அப்படி இருக்கும் பொழுது அவன் மேல் பிசாசுடைய கவனம் விழுந்தது. இவன் இவ்வளவு புத்தமமா இருக்கிறான், இவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், இவனை கீழே தள்ளணும். பிசாசு முயற்சிக்கிறான், ஆண்டவரிடத்தில் சவால் விடுகிறான். ஆண்டவருக்கு அது யோபுவை பத்தி தெரியும், சேலஞ்ச் ஆண்டவர் ஏத்துக்கிட்டார். என்ன நல்ல காரியம் தெரியுமா இது? பிசாசு இந்த யோபுவுக்கு விரோதமாக எழும்பி ஆண்டவர்கிட்ட வந்து சவால் விடுகிறான். ஆண்டவர் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். என்ன அர்த்தம்? ஆண்டவர் எந்த அளவுக்கு இந்த யோபுவின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த சேலஞ்ச் அவர் ஏற்றுட்டு இருப்பாரு. புரியுதா? நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் நம்பணும். இவனுக்கு இந்த பாதையை நியமித்தாலும் இவன் எனக்காக நிற்பான், இவன் அசைய மாட்டான், ஆண்டவருக்காக நிற்பான். நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு ஒரு காரியம் இருக்கணும். இவனுடைய காரியத்தை குறித்து, இவனுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த சேலஞ்ச் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். பிசாசு சொன்னான், அவனுக்கு உள்ள காரியத்தில் நீ ஆசீர்வதிச்சிருக்கிறதுனால உன்னை பின்பற்றுகிறான், அதை எடுத்துட்டு அவன் உன்னை தூஷிப்பான். ஆண்டவர் சொன்னார், ஓகே, நான் ஆசீர்வதிச்சிருக்கேன், உத்தமமா இருந்தது உண்மை, நான் ஆசீர்வதிச்சதெல்லாம் உண்மை, அது எல்லாத்தையும் எடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கத்தான் தெரியும், எடுக்க தெரியாது. ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கத்தான் தெரியும், எடுக்க தெரியாது, எடுக்க மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது பிசாசுக்கு எடுக்கத்தான் தெரியும், கொடுக்க தெரியாது. இப்ப நீ எடுத்துக்கோன்ற, ஆனா அவன் சொல்றான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான இதில் வேலி அடைச்சிருக்கிறீரே, அந்த வேலியை கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் கை வைப்பேன்றான். சரி, ஓகே, உனக்காக வேலி எடுக்கிறேன், நீ தொடலாம். அவன் ஆஸ்திகளை எல்லாம் தொடலாம், அவன் பிள்ளைகளை எல்லாம் தொடலாம். சொன்னதுதான் தாமதம், பிசாசு இறங்கினான், வேலை செய்ய ஆரம்பிச்சான். அவனுடைய ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், பிள்ளைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். எல்லாத்தையும் அழித்த பிறகும் யோபு தன் உத்தமத்தில் உறுதியாய் நின்று கொண்டிருந்தான். பிசாசுக்கு படுதோல்வி. அடுத்தது பார்த்தா, அவனுக்கு உண்டான சரீர ஆரோக்கியத்தை நீ எடுத்துட்டீர்னா அவன் உண்மை தூஷிப்பான். ஓகே, சரீரத்தை கொடுத்துடு, ஆனா உயிர் மேல கை வைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. ஆண்டவர் சொன்ன, சரீரத்தில் வந்து கை வச்சான், தலையிலிருந்து கால் வரைக்கும் எரிபந்தமான கோப்படும். ஆனாலும் யோபு உறுதியாய் நின்றான். இந்த யோபுடைய வாழ்க்கையில ஸ்பெஷல் என்ன? என்ன ஸ்பெஷல்? உத்தமம், உண்மை, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்ற சாட்சி இருந்துச்சு. ஆனால் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டது பொறுமை. அந்த பொறுமைனா என்ன? இப்ப அதைத்தான் நம்ம போக்கஸ் பண்ண போறோம். வாசி முதல் அதிகாரத்தில் 19 வரைக்கும் வாசிச்சோம். என்னென்ன இடம்தான் அதை பார்த்தோம். 20-21 வசனங்கள், 20-22 வரைக்கும் வாசிக்கலாம்.
அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன்,
நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன்,
நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன்,
அவ்விடத்திற்கு திரும்புவேன்.
கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் எடுத்தார்,
கர்த்தர் எடுத்தார்,
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான்,
கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான்.
இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை,
யோபு பாவம் செய்யவும் இல்லை,
தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை,
தேவனை பற்றி செலவும் இல்லை. 2 அதிகாரத்தில் 7-8 படிச்சோம். அவன் சரீர ஆரோக்கியத்தை இழந்தான். 9 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள், அதற்கு அவன்,
நீ
பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே,
நன்மையை
பெற்ற நாம், தீமையையும் பெற வேண்டாமோ என்றான், இவைகள் எல்லாவற்றிலும், யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை,
இவனுடைய பொறுமை என்பது இங்கதான் வெளிப்படுது. இந்த புக்கை நல்ல அலசி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கான்செப்ட் தான் புரியும். யோபுவின் வாழ்க்கையில் அவன் எல்லாத்தையும் இழந்து இருக்கிறான். அப்பொழுது அவர் ரொம்ப கேஷுவலா சொல்றான், தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிறைத்து தரையில விடு உட்கார்ந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தே, நிர்வாணியாய இடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். இவைகள் எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவைகள் எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இரண்டாம் அதிகாரத்திலே அவன் சொல்லுகிறான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலேயும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நிலைமையை. நான் உமக்கு உத்தமமாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் கேட்டுக்கலாமே. உலகத்திலேயே அதிக உத்தமன் என்று என்னை குறித்து நீ எல்லாத்தையும் சொல்றீர், ஆனா என் வாழ்க்கையிலேயே இத்தனை இழப்பு சொல்லியிருக்கலாம். திருடுகிறவன் ஏமாத்துறவன் அநியாயம் பண்றவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவன் சொத்தெல்லாம் நல்லா இருக்குது, ஆனா என் சொத்து தானே போச்சு. குடியாரல நல்ல சுகமா ஆரோக்கியமா இருக்கிறான், ஆனா எனக்கு தானே சரீரம் முழுவதும் பிரச்சனை சொல்லியிருக்கலாம். நம்ம ஒரு யோசிப்போம், சில இடத்துல குடிகாரமா தான் நல்லா இருக்கிறான், ரோட்ல படுத்து குடிச்சிட்டு கிடக்கிறான் ஆரோக்கியமா, ஆனா தேவ பிள்ளைகள் எந்த கெட்ட படம் இல்லாதும் பார்த்தீங்கன்னா உடம்புல பல பிரச்சனை சந்திப்போம். கேட்டிருக்கலாம், ஆண்டவரே திருடுகிறவன் ஏமாத்துகிறவன் கொள்ளையடிக்கிறவன் சொத்தல ஆசீர்வாதமா இருக்குது, நல்லா இருக்குது, ஆனால் நான் இவ்வளவு உத்தமமாய் உறுதியாய் உண்மையாய் உண்மை பின்பற்றி கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆஸ்தி எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. ஏன் உமை உத்தமமாய் பின்பற்றி என்ன பிரயோஜனம் கேட்டிருக்கலாம். ஆனால் யோபு கர்த்தரை குறித்து குறை சொல்லவில்லை. அதோடு இன்னொரு வார்த்தை சேர்த்து வருது, அவன் தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இப்ப புரியுதா? கர்த்தரை குறித்து குறை சொல்லுவது, முறுமுறுத்துக் கொள்வது, சலித்துக் கொள்வது என்பது கர்த்தருக்கு விரோதமான ஒரு கொடிய பாவம் என்பதை தேவ பிள்ளைகள் புரியணும். பாவம்னாவே நம் வாழ்க்கையில ஏதோ அசுத்தமான ஒரு காரியத்தை ஒருவர் செய்கிறது, குடிக்கிறது, திருடுறது, ஏமாத்துறது, அசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்றது, இதுதான் பாவம் நம்ம நினைக்கிறோம். நான் சொல்றேன், உங்கள் இருதயத்தில் ஆண்டவரை குறித்து ஒரு சலிப்பு இருக்குமானால், ஒரு முறுமுறுப்பு இருக்குமானால், உங்கள் உதடுகளினால் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். முறுமுறுத்தல் என்பது ஒரு கொடிய பாவம். யோபுவுடைய வாழ்க்கையிலே இந்த பொறுமை என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை காரியங்கள் அவன் வாழ்க்கையிலே நடந்தாலும் தன் வாயை திறந்த ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் ஒரு வார்த்தை பேசல. தன்னுடைய ஆண்டவருக்கு விரோதமாய், ஏன் ஆண்டவரே இப்படி நடந்துச்சு, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, என் காரியம் தான் இப்படி ஆகி போச்சு, நாம் ஒரு வார்த்தை ஆண்டவரை குறித்து கேட்கிற. பொறுமை என்பதின் அடையாளம் என்ன, அர்த்தம் என்ன? எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கக் கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்க கூடாது. அவனுடைய ஹோல் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் ஹைலைட் ஆகும். யோபுவின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க.
ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி, அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால்,
அப்பொழுது
அவன் உமது முகத்துக்கு எதிரே, உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான்.
பிசாசனுடைய சவால் எந்த விதத்தில் வருகிறதுன்னு பாருங்க. ஆனாலும் நீர் அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால், அவன் உங்களுடைய முகத்திற்கு எதிராக உம்மை தூஷிக்காரோ பாரும். ஒரு தேவ பிள்ளை குறித்து பிசாசனுடைய எதிர்பார்ப்பு இதுதான். 2 அதிகாரம் 5 வசனத்தை படிங்க, அப்ப உங்களுக்கு தெரியும்.
ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி
அவன் எலும்பையும்
அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால்
அப்பொழுது
அவன் உம்முடைய முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும்
என்றார். தேவ பிள்ளைகள் ஆண்டவரை தூஷிக்க வேண்டும், அவர்களை வைத்து ஆண்டவரை தூஷிக்க வைக்க வேண்டும், முறுமுறுக்க வைக்க வேண்டும். இதுதான் பிசாசனுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. உங்க வாழ்க்கையில என்ன ஆண்டவர் எனக்கு செஞ்சிட்டார், இவ்வளவு பின்பற்றி என்ன பிரயோஜனம், கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம், எனக்கு ஒண்ணுமே வாய்க்கலையே, ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே எனக்கு சரியா இல்லையே, இந்த வார்த்தை வர்றதுதான் பிசாசனுடைய எதிர்பார்ப்பு. அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க வாயில வந்துருச்சுன்னா பிசாசு ஜெயிச்சிட்டான், உங்க லைஃப் அதோட மோசமான நிலைமைக்கு தள்ளிடும். ஆனா நீங்க அந்த நிலைமையில நீங்க நின்றுட்டீங்கன்னா ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரு, உங்களை ஆண்டவர் உயர்த்தோ உயர்த்தோன்னு உயர்த்துவார். ஆமேன். அதான் உண்மை. இப்ப பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில் அவன் பாவம் செய்யவில்லை என்பது, அவன் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை என்பதுதான் காரியம். பிசாசனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நான் காமிச்சேன். பிசாசனுடைய எதிர்பார்ப்பு ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் தூஷிக்கப்பட வேண்டும், இதுதான் பிசாசனுடைய எதிர்பார்ப்பு. அது மட்டுமல்ல, யோபுடைய லைஃப்ல அவன் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தா பாருங்க, முதல் அதிகாரத்திலே 5 வாசிக்கலாம்.
விருந்து செய்கிற
4-5 சேர்த்து வாசிக்கலாமா? 4-5.
அவன் குமாரர்
அவனவன் தன் நாளிலே
தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு
யோபு
ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி
அவர்களை அழைத்து அனுப்பி
பரிசுத்தப்படுத்தி
அதிகாலமே எழுந்து
அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான்.
இந்த பிரகாரமாக
யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான்.
இந்த யோபுடைய ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி, 10 பிள்ளைகள், 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், எல்லாரும் லைஃப்ல ஃபேமிலியா செட்டில் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த 7 மகன்களும் தன்னுடைய 3 சகோதரிகளுக்கு விருந்து கொடுக்கிறது வழக்கம். ரவுண்ட்ஸ்ல ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு நாள் பிக்ஸ் பண்ணி தன்னுடைய 3 சகோதரிகளை அழைப்பான். அந்த குடும்பம் அடைய வரும், வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய கெட் டுகெதர் நடக்கும். எல்லா சகோதரன் இந்த 7 பேரும், அந்த 3 சகோதரி எல்லாம் சேர்ந்து 10 பேரும் அவருடைய குடும்பமா சேர்ந்து உட்கார்ந்து நல்லா சாப்பிடுவாங்க, விருந்து சாப்பிடுவாங்க. இது ரவுண்ட்ஸ்ல வரும். மூத்த குமாரன் அடுத்து இரடைய குமாரன் அப்படியே லவுன்ஸ்ல அப்படியே வரும். 7 பேரும் இதை அப்படியே வழக்கமா செஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த 7 குமாரர்களும் தங்களுடைய டர்ன் படி தங்களுடைய சகோதரிகளை அழைத்து இந்த விருந்து செய்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் யோபுவுக்கு ஒரு டென்ஷன் ஆகும். என்ன டென்ஷன்? இந்த விருந்து சாப்பிடுகிற இந்த நேரத்தில், எல்லாம் சேர்ந்து எல்லாம் பேசுகிற நேரத்தில், என்னுடைய குமாரர் ஒருவேளை கன்ஃபார்ம்டா சொல்ல முடியாது, ஒருவேளை தங்கள் இருதயத்தில், வாயில கூட கிடையாது, தங்கள் இருதயத்தில், வாயில கூட இல்ல, மனசுல, இருதயத்தில் தேவனை தூஷித்திருப்பார்களோ அப்படின்னு ஒரு டவுட், வேற ஒண்ணு இல்ல, மனசுல ஆண்டவரை தூஷித்திருப்பாங்களோ, மனசுல ஆண்டவரை குறித்து ஒரு சலிப்பு அவங்க உள்ளத்துல தோண்டி இருக்குமோ. ஏன்னா ஒரு சகோதரனுடைய விருந்து ரொம்ப பலமா இருந்திருக்கும், அப்ப இன்னொரு சகோதரன் நினைச்சாலும், ஐயோ நம்மளை விட நம்ம அண்ணன் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நம்மளை விட நம்ம தம்பி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு, நம்மள இப்படி ஆசீர்வதிக்கலையே, அப்படி எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும் பொழுது ஒருவேளை தங்கள் இருதயத்துல கூட அப்படி ஒரு சலிப்பு வந்திருந்து முறுமுறுப்பு வந்திருப்பார்களோ அப்படின்னு அவன் நினைச்சென செய்கிறான். அந்த கடைசி நாளில் அந்த விருந்து முடியும் பொழுது யோபு வந்து ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவரிடத்துல பலி செலுத்தி அந்த பாவங்கள் ஒருவேளை வந்திருந்தா என்ன செய்யறதுன்னு சொல்லி அந்த பாவங்களுக்கு நிவர்த்தி செய்வானாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோபு தன் வாழ்க்கையிலே அவன் ஆண்டவரை எந்த விதத்திலும் தூஷிக்காமல் முறுமுறுக்காமல் வாழ்ந்தவன். தன்னுடைய குமாரர்கள் ஒருவேளை தங்கள் மனசுல கூட ஆண்டவரை தூஷித்திருப்பார்களோன்னு ஒரு டவுட் வந்து அதற்காக கூட ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி அவன் அவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற அளவுக்கு கர்த்தரை முறுமுறுத்து விடக்கூடாது, இருதயத்திலும் கர்த்தரை முறுமுறுத்து விடக்கூடாது என்பதில் அவ்வளவு கவனம் உள்ளவனாய் இருந்தவன் தான் யோபு. மனசுல கூட ஆண்டவரை என் பிள்ளைகள் முறுமுறுத்திடக்கூடாது, எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறான். தானும் சரி தன் பிள்ளைகளும் சரி எந்த விதத்திலும் ஆண்டவரை முறுமுறுத்திடக்கூடாது. என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் மனரமயமா இருக்கணும், பொறுமை அடக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொல்லி ஒரு யோசிச்சிடக்கூடாது, மனசுல கூட யோசிச்சிடக்கூடாது. அப்படிப்பட்டவனுக்கு தான் இந்த நிலைமை. எல்லாம் போச்சு, சொத்து முழுவதும் போச்சு, அவனுக்கு இருந்ததான சரீர ஆரோக்கியம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாவற்றையும் அவன் இழந்தான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அதையும் கொஞ்சம் வாசிக்கும். 42:7 வாசிக்கலாம். 42:7
கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்
கர்த்தர்
தேமானியனாகி எலிப்பாசை நோக்கி உன் இரண்டு சிநேகிதர் மேலும்
எனக்கு கோபம் ஊழுகிறது.
என் தாசனாகிய யோபு பேசியது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை.
இங்கேயும் ஒரு சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவர். முடிவில் நம்ம தலைப்பு வசனத்தை என்ன வாசிச்சோம், யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தரின் செய்கையின் முடிவையும் நீங்கள் கண்டீர்கள். யாக்கோபு யோபுடைய பொறுமை எல்லாத்திலையும் விளங்குச்சு. தானும் ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது, தன் பிள்ளைகளும் இருதயத்தில் ஆண்டவரை முறுமுறுத்தக்கூடாது என்பதில் அவ்வளவு கவனமா இருந்தான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியம் கடைசி நேரம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இன்னொரு சாட்சி, யோபுவை போல நிதானமாய் நீங்கள் யாருமே பேசல என்று சொல்லி கர்த்தர் அவனுடைய நண்பனாகி எலிப்பாசை பார்த்து சொல்றார். அவன் நிதானமா பேசினான். நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் நிதானமாய் பேச தெரியணும், நிதானமா பேசணும். எந்த நிலைமையிலும் இஷ்டம் போல பேசக்கூடாது. இந்த மூன்று நண்பர்கள் இருந்தாங்க, அவர்களும் கர்த்தரை அறிஞ்சவதான், அவங்க வாயில கூட நல்ல வார்த்தைகள் வந்திருக்குது. ஆனால் இவர்கள் நிதானமா பேசல. இன்னைக்கு நீங்க கர்த்தரை அறிந்திருக்கலாம், ஆனால் உங்க வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். இஷ்டம் போல கமெண்ட் அடிக்கக்கூடாது, இஷ்டம் போல பேசக்கூடாது, இஷ்டம் போல எல்லாத்தையும் குறித்து நியாயம் தீர்க்கக்கூடாது. யோபுவினுடைய அந்த மூன்று நண்பர்களும் இஷ்டம் போல யோபுவை நியாயம் தீர்த்தாங்க. நீ என்ன அக்கிரமம் பண்ணி உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு, நீ என்ன பாவம் பண்ணி இந்த நிலைமைக்கு கர்த்தரிடத்துல போய் பாவரிக்க பண்ணினாங்க. ஆண்டவர் சொல்றார், அவனை கூப்பிட்டு சொன்னார், ஜாக்கிரதை, யோபு எவ்வளவு நிதானமாய் பேசினான் அவனை போல நீங்க பேசலன்னார், எச்சரிப்பு கொடுத்தார். தேவ பிள்ளைகள் பொறுமை என்பது என்ன, நம்முடைய வாயின் வார்த்தையிலே வெளிப்படணும். ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது, பேச்சிலே ஒரு நிதானம் இருக்க வேண்டும். இஷ்டம் போல பேசக்கூடாது, இஷ்டம் போல நியாயம் தீர்க்கக்கூடாது, இஷ்டம் போல நம்ம பேசக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் அதை கடைசியில் வலியுறுத்தினார். இப்ப இந்த யோபுக்கு ஒரு ரிவார்டு இருக்கணும் இல்ல, கர்த்தருடைய செய்கையின் முடிவு என்ன நடந்துச்சு, அதே 42 10 வசனம் 12-13 3 வாசிக்கலாம்.
யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும்
இரட்டத்தனையாய்
கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார்.
12 வசனம் 13 வசனம்
கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும்
அவனுக்கு முதல்ல 7,000 இருந்துச்சு. அது நீங்க முதல் அதிகாரத்தை படிச்சாரு. இப்ப என்னாச்சு? 14,000 ஆடுகளும்
6,000 ஒட்டகங்களும்.
முந்தி 3,000 ஒட்டகம் இருந்துச்சு, இப்ப 6,000 ஒட்டகம் ஆச்சு. அப்புறம்
1,000 ஏர்களும்.
முந்தி 500 ஏர் இருந்துச்சு, இப்ப 1,000 ஏரா மாறுச்சு. அப்புறம்
1,000 கழுதைகளும்.
500 கழுதை இருந்துச்சு, 1,000 கழுதையா மாறுச்சு.
7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள்.
இதுல மட்டும் 14-6 பிறக்கல. அதுக்கு பிறகு 14 குமாரரும் 6 குமாரத்திகளும் பிறக்கல. இதுல மட்டும் அதே தான் அப்படியே ரிட்டர்ன் வந்துச்சு. ஏன்? மிருக ஜீவன்களை ஆண்டவர் அப்படியே டபுள் ஆக்கி கொடுத்தார். பிள்ளைகளை கர்த்தர் ஆசிட்டிஸ் இருந்தது அப்படியே கொடுத்தார். ஏன்னா அந்த இறந்த பிள்ளைகளின் ஆத்துமாக்கள் மேலதான் இருக்குது, எங்கேயும் போல, அழிஞ்சு போல. மிருக ஜீவன்கள் போச்சு, அதனால டபுள் ஆக்கினாரு. பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க, கத்திரிட்டா இருக்கிறாங்க, அதனால இன்னொரு 7+3 கொடுத்துட்டாரு, அதுவும் டபுள். புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் எல்லாமே டபுள் ஆக்கிட்டார். பிள்ளைகளையும் ஆண்டவர் டபுள் தான் கொடுத்தார். டபுள் எப்படி கொடுத்தாரு? மேல ஒரு செட் இருக்குது, கீழே ஒரு செட் கொடுத்தார். அதே மாதிரி 7-3 கொடுத்தார். ஆண்டவர் எல்லாத்தையும் அவனுக்கு ரட்டிப்பாக்கி கொடுத்தார். என்ன காரணம்? பொறுமை. என்ன ரீசன்? பொறுமை. ஒரே வார்த்தை. யோபுவின் வாழ்க்கையில் இந்த ரட்டத்தனையான ஆசீர்வாதம், கனம், மகிமை, மேன்மை எல்லாத்துக்கும் என்ன காரணம்? பொறுமை. இந்த பொறுமைனா என்ன? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது, எந்த சூழ்நிலையிலும் சலித்துக் கொள்ளக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் இஷ்டம் போல பேசக்கூடாது. நாவடக்கம் வேண்டும், கவனமாய் பேசணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பாகவும் சரி, மனுஷனுக்கு முன்பாகவும் சரி, நம் வாயின் வார்த்தைகளில் பொறுமை இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இந்த வாயின் வார்த்தைகளிலே நம் பொறுமை காக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் நிறைவாய் பொழியப்படும். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. சரி, யோபுவுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு அவன் தன்னுடைய பொறுமையை, அந்த நிதானத்தை ஆண்டவருக்கு முன்பாகவும் சரி, மனுஷருக்கு முன்பாகவும் சரி, அவன் காத்து கொண்டதின் ரகசியம் என்ன? அதை தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். இல்ல, அவன் பொறுமையா இருந்தான், பொறுமையா இருந்தால் நல்லது. ஆனால் அந்த பொறுமை அவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு? இந்த சூழ்நிலையிலும் அவனால் எப்படி நிக்க முடிஞ்சது? அந்த ரகசியத்தை இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க நினைக்கிறேன். மறுபடியும் எடுத்துக் கொள்ளுங்கள். முதல் அதிகாரத்துக்கே வருவோம். யோபுவின் புஸ்தகம் முதல் அதிகாரம், மறுபடியும் 20-22 வரைக்கும் அந்த வசனங்களை மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாம்.
அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன்,
நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன்,
நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன்,
நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன்,
கர்த்தர் கொடுத்தார்
கர்த்தர் எடுத்தார்
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை கர்த்தர் சொல்றான் பாருங்க. நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 தடவை கர்த்தர் கர்த்தருங்கிறான். கொடுத்ததும் கர்த்தர், எடுத்ததும் கர்த்தர், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னமோ அவனுக்கு தெரிந்த அளவுக்கு அவன் சொன்னானே தவிர உண்மை அது கிடையாது. கர்த்தர் கொடுத்தது உண்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திர செலுத்தது உண்மை, ஆனால் கர்த்தர் எடுத்தார்னு சொல்ல முடியாது. பிசாசு தான் அவன் எடுத்தான், கர்த்தர் அனுமதி கொடுத்தார், சேலஞ்சில் அனுமதி கொடுத்தார், எடுத்தது பிசாசு. ஆனால் அவனுக்கு தெரிந்த அளவுக்கு அதை கர்த்தர் தான் எடுத்தார் என்று அவனுடைய நம்பிக்கையா இருந்துச்சு. கர்த்தர் தான் எடுத்திருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்ததுனால அவன் அதை அறிக்கையிட்டான், கர்த்தர் எடுத்தார். நான் 2 அதிகாரத்தில் கூட பாருங்க, ஏற்கனவே படித்த வசனங்கள் 9-10 வசனங்களை வாசி, 10 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம்.
அதற்கு அவன், நீ பைத்தியகாரி பேசுகிறது போல பேசுகிறாய்.
நீ பைத்தியகாரி பேசுகிறது போல பேசுகிறாய்.
தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம்,
தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம்
தீமையையும் பெற வேண்டாமோ என்றான்.
தீமையையும் பெற வேண்டாமோ என்றான்.
இவைகள் எல்லாவற்றிலும்,
இவைகள் எல்லாவற்றிலேயும்
யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை.
யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவன் ஆஸ்திகளை இழந்த போது சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் சரீரத்தின் ஆரோக்கியத்தை இழந்த பொழுது அவன் சொன்னான், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் அவர் கரத்திலிருந்து பெற வேண்டாமோ என்ன. இதுவும் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கர்த்தர் ஒன்று அவன் சரீரத்தில் வியாதியை கொடுக்கல, பிசாஸ் தான் கொடுத்தான். ஆனால் இவன் கர்த்தர் நினைச்சுக்கிட்டு அவன் கன்ஃபஸ் பண்ணான். ஆக மொத்தத்தில் இவனுடைய போக்கஸ் பார்த்தீங்கன்னா, முழுக்க 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 கர்த்தர் தான் போக்கஸ்ல இருந்துச்சு. அவன் போக்கஸ்ல பிசாசு வரவே இல்லை. பிசாசு மறைவேல இருந்து பல காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தாலும் இவனுடைய போக்கஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலா கர்த்தர் மேல இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பொறுமையுள்ளவர்களாய், எந்த சூழ்நிலையிலும் நிதானம் உள்ளவர்களாய், பொறுமையுள்ளவர்களாய் நம்ம வாழணும்னா நம்முடைய போக்கஸ் ஆண்டவர் மேல கிளீனா இருக்கணும், கர்த்தர் மேல போக்கஸ்டா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய போக்கஸ் தவறி போகுது, மனுஷன் மேல போகுது, மற்றும் பல காரியங்களின் மேல போகுது. அதனாலதான் உங்கள் வாழ்க்கையிலே பொறுமை இழக்கிறீர்கள், நிதானத்தை இழக்கிறீர்கள், முறுமுறுப்பும் சலிப்பும் கோபமும் எரிச்சலும் வருது. ஆண்டவர் மேல ஒருத்தன் சரியா போக்கஸ்டா இருந்தான், அவன் நிதானம் உள்ளவனா இருப்பான், பொறுமை உள்ளவனா இருப்பான், முறுமுறுக்க மாட்டான், சலிக்க மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். ஆண்டவர் மேல போக்கஸ்டா இருங்க, டோட்டல் ஆண்டவர் மேலேயே போக்கஸ்டா இருங்க. நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, சுகமோ சுகவீனமோ, ஆண்டவர் தான் எனக்கு. என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் காரணம். என்னை உயர்த்தினாலும் ஆண்டவர் தான், என்னை தாழ்த்தினாலும் ஆண்டவர் தான், என்னை கனப்படுத்தினாலும் ஆண்டவர் தான், என்னை கனவீனப்படுத்தினாலும் ஆண்டவர் தான், நான் சுகமாயிருந்தாலும் ஆண்டவர் தான், நான் சுகவீனமானாலும் ஆண்டவர் தான், எல்லாமே என் ஆண்டவர் தான். அவர்தான் அவரை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. அவரை தவிர வேறு எது மேல நான் போக்கஸ் பண்ண மாட்டேன். அதை அவரை தவிர வேறு எதன் மேலே என் கவனத்தை செலுத்த மாட்டேன். அவரை தவிர வேறு எதன் மேலேயும் என் இருதயத்தை நான் வைக்க மாட்டேன். என் ஆண்டவர் தான் எனக்கு போக்கஸ். அவர் தான் எனக்கு போக்கஸ். என்னை வாழ வைக்கிறவரும் அவர் தான், என்னை தாழ்த்தினாலும் அவர் தான் செய்யப்படும். என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். என் வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர் என் ஆண்டவர் மாத்திரம்தான், இவர் எதுவும் கிடையாது. கர்த்தரை உங்கள் லைஃப்ல நீங்க போக்கஸ்டா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிதானத்தை இழக்கிறது, சமாதானத்தை இழக்கிறது, பொறுமை இழக்கிறது, முறுமுறுப்பு வருவதற்கு ஒரே காரணம், மனுஷர் மேல போக்கஸ் வைக்கிறோம், பொருட்கள் மேல போக்கஸ் வைக்கிறோம். இதுதான் உங்களை தடுமாற வைக்கிறது. இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், இது இப்படி பண்ணிடுச்சு, கிடையாது. நீங்கள் தேவ பிள்ளை என்பது உண்மையானால் எவனும் எதுவும் பண்ண முடியாது, எதுவும் எதுவும் பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் தான், எல்லாமே ஆண்டவர் தான், எல்லாமே அவர் கையில தான் இருக்குது. எல்லாவற்றையும் கர்த்தர் அரசாளுகிறார். நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். என் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் கரத்திலிருந்து தான் வருகிறது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தான் காரணம். எனக்கு ஒன்று கொடுத்தாலும் அவர் தான் காரணம். ஒன்றை என் வாழ்க்கையிலிருந்து விலக எடுத்தாலும் அதற்கு அவர் தான் காரணம். எடுத்தாலும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் எடுப்பாரே தவிர, என் தீமைக்காக என் ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டார். காட் போக்கஸ்டா இருக்கணும். கர்த்தர் மேல் உங்கள் இருதயம் பதிந்திருக்கணும். இந்த சூழ்நிலையிலே அவன் இருதயம் ஆண்டவர் மேல் பதிஞ்சிருக்கிறது என்பதற்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டும் பாருங்க. 23 அதிகாரத்துக்கு வருவோம். 3-4 வசனங்களை வாசிக்கலாம். 23:3-4.
நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும்.
நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும்.
அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை
அவருக்கு முன்பாக
வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன்.
நல்லா என்ன வார்த்தை தெரியுமா இது? இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரட்டுமே, நாம் என்ன செய்வோம்? நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் சர்ச்சைக்கு வரமாட்டேன், நான் பைபிள் படிக்க மாட்டேன். என்ன வாழ்க்கை இது? என்ன ஒரு மோசமான வாழ்க்கை இது? ஒரு சின்ன பிரச்சனை வந்தா நான் ஜெபிக்க வருதில்லை, நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் சர்ச்சைக்கு வரமாட்டேன். இதைத்தான் நம்ம பண்ணிட்டு வரோம். இத்தனை பெரிய பிரச்சனை வந்திருக்குது, பிள்ளைகள் எல்லாத்தையும், 10 பிள்ளைகளை இழந்திருக்கிறான், சரீரத்தின் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறான், அத்தனை சொத்தையும் இழந்திருக்கிறான். இப்ப என்ன சொல்றான்? நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமா இருக்கும். என்ன ஒரு மனுஷன்! இத்தனை இழப்புகளின் நடுவிலே, இத்தனை மோசமான சூழ்நிலையில் அவன் இருதயம் பாருங்க, இன்னமும் ஆண்டவர் மேலதான் இருக்குது, இன்னமும் அவன் கர்த்தர் மேலதான் போக்கஸ்டா இருக்குது. ஆண்டவரை விட்டு அவன் போட போக நினைக்கல, அவரை சந்திக்க நினைத்தான், அவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டான். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். எதுக்கு? கேள்வி கேட்கவா? முறுமுறுக்கவா? இல்லை. அப்ப என் நியாயத்தை எல்லாம் அவருக்கு முன்பாய் நான் வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நான் நிரப்ப வேண்டாம். ஆண்டவரை பார்த்து பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாய் வந்து நிற்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது, அவருக்கு முன்பாக வந்து நின்று என்னுடைய நியாயத்தை எல்லாம் அவரோடு நான் பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இதுதாங்க பொறுமை. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்திருக்கிற நேரத்திலும் கூட அவன் இருதயம் ஆண்டவரை சந்திக்கவே தேடிக்கொண்டிருந்தது, அவன் இருதயம் ஆண்டவர் மேலேயே இழுக்கப்பட்டு கொண்டிருந்தது, அவன் இருதயம் ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரோடு பழக வேண்டும். அவன் கவனப்புள்ள அதுல தான் இருந்துச்சு. அதுல அதே அதிகார, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அழகான ஒரு வசனம் இருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா அது பாருங்க, 22 பாருங்க, 21-22 வசனங்கள்.
நீர் அவரோடு பழகி
சமாதானமாயிரும்,
அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாயே நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன்.
பாருங்க, அவரோடு பழகி சமாதானமாயிரும். நம் ஆண்டவரோடு நெருங்கணும், பழகணும், சமாதானமா இருக்கணும். எந்த சூழ்நிலையின் நடுவிலும் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், எங்கே கண்டு சந்திக்கலாம்? என் நியாயத்தை எல்லாம் அவரிடத்தில் நான் பேசணும். இன்னைக்கு உடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ காரியங்கள் இழந்திருக்கலாம், குறைவோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், தேவையோடு இருக்கலாம், பல கேள்விகளோடு இருக்கலாம். ஆண்டவரை சந்திக்கிறத மட்டும் நிறுத்திடாதீங்க, ஆண்டவரை தேடுறத நிறுத்திடாதீங்க, குறைச்சலாதீங்க, வேதத்தை வாசிக்கிறத நிறுத்திடாதீங்க, சலிப்பாயிடாதீங்க, முறுமுறுத்திடாதீங்க. இன்னும் அதிகமாய் என் ஆண்டவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று ஆண்டவரை தேடுவதிலேயே கவனமா இருங்க. அவரோடு இன்னும் நெருங்கி பழகணும், அவரோடு இன்னும் நம்ம சமாதானமா போகணும், இன்னும் ஆண்டவரோடு நான் நெருங்கி வாழணும். அதுவே உங்கள் ஃபோக்கஸா இருக்கணும். அப்ப பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சமாதானத்தை இழக்க மாட்டீங்க, ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார், உங்க மேல் இருக்கிற அபிஷேகம் அதிகமாகும், உங்களோடு கர்த்தர் அதிகமாக பேசுவார், உங்களை அதிகமாய் ஆண்டவர் நடத்துவார். ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு பிரியமா போறீங்க, ஆண்டவர் எல்லாம் செய்வார், உங்களை குறித்திருக்கிற தம் திட்டங்களை வெளிப்படுத்துவார். ஏன் உனக்கு இந்த இழப்புகள் வந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையில் அதை கர்த்தர் அவனுக்கு தெளிவுபடுத்துவார், அவனை நடத்துவார், இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையை அவருக்கு திரும்ப கொடுத்து நடத்துவார். ஆகினாலே முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளணும், யோபு எப்படி நின்றான், இந்த சூழ்நிலையிலே எப்படி அவன் பொறுமை காத்தான்? அவன் கர்த்தர் மேலேயே அவன் போக்கஸ்டா இருந்தான், அவன் இருதயம் ஆண்டவர் மேலேயே போக்கஸ் பண்ணி இருந்துச்சு. அதனாலதான் அவனால் முறுமுறுக்க முடியல, அவனால் சலித்துக் கொள்ள முடியல, அவன் ஆண்டவரையே பற்றி கொண்டு நின்றான். கர்த்தரையே ஃபோக்கஸ் பண்ணிருங்க, டோட்டலா ஃபோக்கஸ் பண்ணிருங்க. ரெண்டாவது, அவன் எப்படி இந்த நிலைமையிலே நின்னான், அதே 23 14 வசனத்தை வாசிக்கலாம்.
எனக்கு குறித்திருக்கிறதை,
எனக்கு குறித்திருக்கிறதை
அவர் நிறைவேற்றுவார்,
அவர் நிறைவேற்றுவார்.
இப்படிப்பட்டவைகள்,
இப்படிப்பட்டவைகள்
இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு,
இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இரண்டாவது, ஆண்டவரை குறித்து ஒரு தெளிவான விசுவாசம். இந்த சூழ்நிலையிலும் இவ்வளவு இழப்புகளின் நடுவிலும் அவனால் முறுமுறுக்காமல் இருக்க முடிந்தது எப்படி? சோர்ந்து போகாமல் இருக்க வைத்தது எப்படி? கர்த்தருக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக முறுமுறுப்பை வெளிப்படுத்தாமல் அவன் பொறுமையோடு வாழ்ந்ததற்கு ரகசியம் என்ன? அவனுக்கு ஆண்டவர் மேல ஒரு தெளிவான விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்? எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு. என் ஆண்டவர் என்னை குறித்து சில திட்டங்களை வைத்திருக்கிறார், சில நோக்கங்களை வைத்திருக்கிறார். பெரிய பிளான் அவருக்கு என்னை பத்தி இருக்குது. அதை என் ஆண்டவர் நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். என்ன வந்தாலும் சரி, எதை நான் இழந்தாலும் சரி, என்னை விட்டு போனாலும் சரி, என்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் மாத்திரம் ஒருபோதும் தவறி போகாது. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு ஒன்று ஆண்டவர் குறிச்சிட்டாரு, அதை யாராலும் என்னிடத்தில் பறிக்க முடியாது. எனக்கு ஒன்று ஆண்டவர் குறிச்சிட்டாரு, பிசாசு அதை தட்டி பறிக்க முடியாது, எந்த மனுஷனும் அதை குறுக்கிட முடியாது. எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு. இந்த விசுவாசம் தான் அவனை நிக்க வச்சது. எனக்கென்ற ஒரு தேவ திட்டம் உண்டு, அது என் திட்டம் அல்ல, என் யோசனை அல்ல, எனக்கென்றே ஆண்டவருடைய ஒரு திட்டம் ஒன்று இருக்கிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் அதை குலைக்க முடியாது. என்னை குறித்து ஒரு தேவ திட்டம், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த ஃபெய்த் நமக்கு வேணுங்க. ஃபெய்த், ஆண்டவரை குறித்து ஒரு நல்ல விசுவாசம் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு ஏன் சோர்ந்து போறோம், ஏன் நம்ம பதறோம், ஏன் தடுமாறுறோம்? விசுவாச குறைச்சல், விசுவாச குறைச்சல் அதுதான் முறுமுறுக்க வைக்குது. ஐயோ போச்சே, எல்லாம் போச்சே. இல்ல, ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவான விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் பொழுது எதுவும் உங்களை அசைக்க முடியாது, எதுவும் உங்களை அசைக்க முடியாது. ஆண்டவரை குறித்த ஒரு விசுவாசம், எனக்கென்று ஒன்றை குறித்திருக்கிற ஆண்டவர் அதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார், நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். இந்த விசுவாசம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாமே வெற்றி பெற்றுவாங்க. உங்களுக்கு ஆபிரகாமை குறித்து ஒரு நல்ல வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 எடுத்துக் கொள்ளுங்கள். 17, 18, 19 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 11:17-19.
மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான்.
ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான்.
ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று,
ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று
அவனோட சொல்லப்பட்டிருந்ததே,
அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே.
இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன்,
இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன்
மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி,
தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி,
தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான் மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான்.
இந்த இடத்தில் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு ஈசாக் என்கிற மகனை 25 முன்பாய் வாக்கு பண்ணி அந்த குழந்தை பிறக்க வச்சார். இப்ப அந்த பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், உன் நேசகுமாரனும் உன் ஏக சோதனம் நேசகுமாரனுமாயிருக்கிற ஈசாக்கை மோரியா தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அங்கே நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றிலே அவனை தகன பலியாக செலுத்தினார். சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார். ஆபிரகான் புறப்பட்டான், மனைவிக்கு கூட சொல்லாம புறப்பட்டான். விறகுகளை எடுத்துக்கொண்டான், கழுதைகளின் மேல் வைத்தான், உதவிக்கு வேலைக்காரர்களை கூப்பிட்டான். ஆனா வேலைக்காரர்களுக்கு விஷயத்தை சொல்லல. அந்த பலியாக கொடுக்கப்பட வேண்டிய பிள்ளைக்கு கூட விஷயத்தை சொல்லல, அதை தனக்குள்ள மட்டும் அடக்கிக்கிட்டான். பிள்ளை போற வழியில கேட்கிறான், அப்பா பலிக்கு விறகு இருக்குது, அக்கினி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா ஆடு எங்கப்பா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார் மகனே. கூட்டிட்டு போயிட்டான், மலை மேல ஏறிட்டான், பலிபீடத்தை கட்டிட்டான், விறகுகளை அடுக்கிட்டான், பையனை கையங்காலம் கட்டிட்டான், தூக்கி பலிபீடத்துல வச்சுட்டான், கத்தியும் எடுத்துட்டான், கத்தி ஓங்கிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றார், பிள்ளையாண்டன் மேல் கத்தி போடாத, கை நீட்டாதே. பிள்ளையாண்டன் மேல் நீ உன் கை நீட்டாதே, அமைதியார். இவ்வளவு தூரம் ஆண்டவர் சொன்ன அந்த கடினமான காரியத்தை எளிமையா இவனால் நிறைவேற்ற வைத்தது என்ன? விசுவாசம். இவ்வளவு ஒரு கடினமான காரியத்தை அவனால் அவ்வளவு சுலபமாய் கேஷுவலா செய்ய வச்சது என்ன? ஆண்டவர் பேரில் அவனுக்கு இருந்த விசுவாசம். ஆண்டவர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நான் யோபு, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த பிள்ளையின் மூலமாய் உன் சந்ததி விளங்கும். ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த பிள்ளையின் மூலமாக வருகிற சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். இதுதான் எனக்கு குறிக்கப்பட்டது. நடக்கும், நடக்கும், நடந்தே தீரும். என் ஆண்டவர் இந்த பிள்ளை குறித்து சொல்லியிருக்கிற காரியம் நடந்தே தீரும், ஒருபோதும் தவறி போகாது. அதுதான் ஃபெய்த். அந்த விசுவாசம் தான் அவனை அப்படி உந்தி தள்ளி கொண்டு போனது. அந்த விசுவாசம் தான் அவனை பலியாக கொடுக்கிறதற்கு அவனை துணிய வைத்தது. கர்த்தர் தடுப்பா நம்ம நினைக்கல, தெரியுமா? ஆபிரகாம் அந்த நேரத்தில் கத்தியை தூக்கின உடனே ஆண்டவர் குறுக்கிடுவார் அவன் நினைச்சு கூட பார்க்கல. அவன் நினைச்சான், குழந்தை வெட்டதான் போறோம், பலிபீடத்தில் வைக்க தான் போறோம்னு தான் போனான். ஆண்டவர் தடுப்பாரோட எக்ஸ்பெக்டேஷனே அவனுக்கு கிடையாது. அவனோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? நம்ம வெட்டி அவனை பலிபீடத்தில் வச்சு அவனை வெட்டி அவன் கொல்லப்பட்டாலும் அவனை ஆண்டவர் உயிரோடு கூட எடுப்பிட்டு வருவார். ஏன்னா இந்த பிள்ளையின் மூலமாய் உன் சந்ததி விளங்கும் என்பது தேவ திட்டம், நடக்கும். இந்த பிள்ளையை நான் கொன்றாலும் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி ஆண்டவரால் கொண்டு வர முடியும். இதுதான் ஃபெய்த். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்ன குறிச்சிருக்கிறான்னு தெரியுமா? முதல்ல அதுவே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எங்கிருந்து நிறைவேற்றுவார்னு போறது? நிறைய பேருக்கு நம்மை குறித்து ஆண்டவருடைய திட்டமே தெரியல. என்னை குறித்து ஆண்டவருடைய நோக்கம் என்ன? என்னை குறித்து ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆண்டவருடைய தரிசனம் என்னை குறித்து என்ன இருக்கிறது? ஏன் தெரியல தெரியுமா? அதையும் நான் சொல்லிடுறேன். உலகத்திலேயே மூழ்கி கிடக்கிறதான ஒரு சூழ்நிலை தான் தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளவே முடியாத நிலைமைக்குள் நம்மை தள்ளுது. உலகத்திலேயே மூழ்கிறோம். உலக காரியம், வேலை, பணம், குடும்பம் மூழ்கி போயிடும். அதனாலதான் மேல இருக்கிற காரியம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நான் தைரியமா சொல்ல முடியும், நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து என்னோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு செய்தியும் என் ஆண்டவர் நேரடியாக எனக்கு கொடுக்கிறார். நான் எந்த புக்ல இருந்தும் எந்த மனுஷனிடத்தில் நான் பெறுகிறது கிடையாது. நேர என் ஆண்டவரிடத்தில் டைரக்டா வாங்குற ஒவ்வொரு செய்தியும் அந்த தைரியத்தில் தான் இங்க நிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையில சொன்னார், நீ சத்துரு ஜெயித்தன். அன்னைக்கு நைட் என்னோட பேச ஆரம்பிச்சார் பர்சனலா, 24 hours கூட கிடையாது. அந்த வெரி நைட், சேம் நைட் என்னோட ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். 3 months ஆச்சு எனக்கு, எல்லா டேட்டோட எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. 1983 March 11 ரட்சிக்கப்பட்டேன். May 5 ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் என் ஊழியத்தை நான் செய்ய வைக்க போறேன். முதல் 3 months ஆண்டவரை கூட பேசுறார், உன்னை என் ஊழியத்துக்கு நான் உன்னை கொண்டு வர போறேன். ஆண்டவர் என் மேல் அதற்கான அபிஷேகத்தை வச்சார், பாரத்தை வச்சார். தெரிஞ்சது எனக்கு என்னை என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார், தெளிவுபடுத்தினார். அடுத்த 1 வருஷத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் கொடுத்தார். லைஃப் குறிச்சு டோட்டல் லைஃப் ப்ளூ பிரிண்ட் கொடுத்தார், கம்ப்ளீட்டா கொடுத்தார். யோசிச்சு என்னென்னலாம் செய்ய போறேன். அதுல தெளிவு எனக்கு இருக்குது. அதுதான் உந்தி தள்ளி கொண்டு போகிறது. இப்ப நான் இன்னும் சொல்றேன், அடுத்த லெவலுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் நேரம் வரும்போது நான் சொல்வேன். இன்னும் ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நமக்கு குறித்திருக்கிறது ஒன்று இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல, என்ன சொல்றதுக்காக நான் சொல்லல, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்றேன். உங்க லைஃபை குறித்து ஒண்ணுமே தெரியாம பிளைண்டா இருக்காதீங்க. என்ன நடக்க போதும்னு பிளைண்டா இருக்காதீங்க. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார், பேசுறார். அதுல தெளிவு வந்துருச்சுன்னா நீங்க முறுமுறுக்க மாட்டீங்க, குழம்ப மாட்டீங்க, தடுமாற மாட்டீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க, ஈஸியா போயிட்டு இருப்பீங்க. லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும். தெரியுமா, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுதான் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28 அதிகாரத்திலே 16 வசனத்திலே பார்க்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான். வாசிக்கிற அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். 28:16.
ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது,
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது,
இதோ
இதோ
அஸ்திபாரமாக ஒரு கல்லை,
அஸ்திபாரமான ஒரு கல்லை
நான் சியோனிலே வைக்கிறேன்,
நான் சியோனிலே வைக்கிறேன்,
அது பரீட்சிக்கப்பட்டதும்,
அது பரீட்சிக்கப்பட்டதும்,
விலையேற பெற்றதும்,
விலையேற பெற்றதும்,
திட அஸ்திபாரம் உள்ளதுமான,
திட அஸ்திபாரம் உள்ளதுமான,
மூளை கல்லாயிருக்கும்,
மூளை கல்லாயிருக்கும்,
விசுவாசிக்கிறவன் பதறான்,
விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த வசனத்தை என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். ஏன் மறக்க மாட்டேன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட போது March 11, 12, 13 மூன்று நாட்கள் ஒரு கூட்டத்தில், டிஜிஎஸ் நகர்னருடைய ஒரு கூட்டத்தில் வச்சு கர்த்தர் ரட்சித்தார். மூணு நாள் செய்தி, மூணு நாள் அட்டன் பண்ணேன். நான் அப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிற மாணவனா இருந்தேன். முதல் நாள் என்னை ஒரு நண்பன், அவனுடைய தூண்டுதலில் நான் போனேன். ரெண்டாவது நாள் அவன் வரல, ரெண்டாவது நாள் வேற ஒருத்தர் நான் கூட்டிட்டு போனேன். ரெண்டாவது நாள் வந்தவன் மூணாவது நாள் வரல, மூணாவது நாள் வேற ஒருத்தனை கூட்டிட்டு போனேன். அப்படி மூணு நாள் போய் அட்டன் பண்ணேன். அந்த மூணு நாட்கள் இந்த ஒரே வசனத்துல தான் செய்தி பிரசங்கிச்சாங்க. எனக்கு இன்னைக்கும் பசுமையா இருக்குது. அந்த கல் அஸ்திபாரமான அந்த கல், அதுதான் இயேசு கிறிஸ்து. பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, திட அஸ்திபாரம் உள்ளதான் அந்த கல். இயேசு கிறிஸ்து பரீட்சிக்கப்பட்டவர், விலையேறப்பட்டவர், திட அஸ்திபாரம் உள்ளவர். இந்த மூணு தான் பிரசங்கிச்சாங்க. அந்த கல்லின் மேல் விசுவாசம் வைக்கிறவன் பதறவே மாட்டான். அந்த கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் ஒருவனுக்கு ஒரு ஆழமான விசுவாசம் இருந்தால் அவன் லைஃப்ல பதட்டமே வராது. எந்த நேரமும் பதட்டமே வராது. ரொம்ப ஈஸியா இருப்பான், கேஷுவலா இருப்பான், பதட்டம் வராது. நான் சொல்றேன், உங்க லைஃபை குறிச்சு ஆண்டவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் ஆழமான விசுவாசம் வைங்க. எனக்கு குறிச்சது ஆண்டவர் நிறைவேற்றுவார், முறுமுறுப்பே வராது. மூணாவது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். 19 யோபுவின் புஸ்தகம் 19 வருவோம். 25, 26, 27.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும்,
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும்,
அவர் கடைசி நாளில்,
அவர் கடைசி நாளில்
பூமியின் மேல் நிற்பார் என்றும்,
பூமியின் மேல் நிற்பார் என்றும்
நான் அறிந்திருக்கிறேன்,
நான் அறிந்திருக்கிறேன்.
இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு,
இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு,
நான் என் மாம்சத்தில் இருந்து,
நான் என் மாம்சத்தில் நின்று
தேவனை பார்ப்பேன்,
தேவனை பார்ப்பேன்,
அவரை நானே பார்ப்பேன்,
அவரை நானே பார்ப்பேன்.
அந்நிய கண்கள் அல்ல,
அந்நிய கண்கள் அல்ல,
என் கண்களே,
என் கண்களே
அவரை காணும்,
அவரை காணும்.
இந்த வாஞ்சையால்,
இந்த வாஞ்சையால்
என் உள்ளிந்திரியங்கள்,
என் உள்ளிந்திரியங்கள்
எனக்குள் சோர்ந்து போகிறது,
எனக்குள் சோர்ந்து போகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன ஸ்டேட்மெண்ட்! இந்த யோபு யார் தெரியுமா? மோசேயின் காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த மனுஷன், நியாயப்பிரமாண காலத்திற்கு முந்தினவன், ஆபிரகாமுக்கு முந்தினவன் இந்த மோசே, இந்த யோபு. அவ்வளவு ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்தவன். இவனை குறித்த நிறைய ஹிஸ்டரியே இல்லை, ஏன்னா ஹிஸ்டரி எழுதப்படுகிற கட்டத்திற்கு முன்னால் இருந்தவர். ஆபிரகாம் காலத்தில் தான் நிறைய ஹிஸ்டரி இருக்குது. ஆனால் இவன் அதற்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவன். இவன் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு சஞ்சரித்து ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்ததுனாலே இவன் லைஃப்ல எல்லாமே அவனுக்கு வெளியரங்கமா இருந்துச்சு. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரோட க்ளோஸா இருக்கிறீங்களோ உங்க லைஃப் உங்களுக்கு வெளியரங்கமா இருக்கும், ஆண்டவருடைய காரியம் உங்களுக்கு வெளியரங்கமா இருக்கும், எல்லாமே உங்களுக்கு வெளியரங்கமா இருக்கும், உங்களுக்கு மறைவானது ஒண்ணுமே இருக்காது. இவனுக்கு எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இவனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணம் எழுதப்படுகிறதற்கு முன்பதாக இவனுக்கு என்ன வெளிப்பாடு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ பேசுறாங்க இந்த யோபு. மீட்பர்னா யார்? இயேசுவை குறிக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்ன ஒரு ரெவலேஷன்! கடைசி நாளில் இந்த இயேசு கிறிஸ்து பூமியில வந்து நிற்பார்னு எனக்கு தெரியுங்கிறான். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க! தெளிவா இருக்கிறான் இந்த விஷயத்தில். எந்த காலத்திலே வாழ்ந்தவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு! அடுத்து நம்ம சொல்றான் பாருங்க, இந்த என் தோல் முதலானவிகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். இந்த தோலெல்லாம் இப்ப அழுகி போச்சு, சரீரம் முழுவதும் எரிவந்தமான கப்பலம் எல்லாம் அழுகி போச்சு, உடம்பெல்லாம் அழுகி போச்சு, ஆனாலும் என் மீட்பரை நான் பார்க்க போறேன். என் மீட்பராக இயேசு இந்த பூமியில வந்து நிற்கிறதை நான் பார்ப்பேன். அதுக்கு அடுத்த வார்த்தை இன்னொரு சொல்றான், அவரை நானே பார்ப்பேன். யாரோ சொல்லி எல்லாம் கிடையாது, அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அந்நிய கண்கள் அல்ல, யாரோ பார்த்து சொல்றதில்ல, நானே பார்ப்பேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த தேவ மனுஷர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை கிளியரா பார்த்தாங்க, ரொம்ப கிளியரா பார்த்தாங்க, ரொம்ப தெளிவா பார்த்தாங்க வருகை. ஆபிரகாமினுடைய நாளை காண்பதற்கு ஆவலாக இருந்தான் இயேசு கிறிஸ்துவை சொன்னார், கண்டு கழிவுர்ந்தார். ஆபிரகாம் என்னைக்கு வாழ்ந்தான், இயேசு என்னைக்கு வந்தார், அவரே சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண்பதற்கு ஆவலாக இருந்தான், கண்டு கழிவுர்ந்தான். யோபு சொல்றார், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு ஏன் தெரியுமா நமக்கு கலக்கம் வருது, குழப்பம் வருது, முறுமுறுப்பு வருது, சலிப்பு வருது? நித்தியத்தை குறித்த ஒரு தெளிவில்லை. நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தெளிவா இருந்தா ஒன்னும் உங்களை அசைக்க முடியாது. எந்த சூழ்நிலையில் சலிப்பு வராது, முறுமுறுப்பு வராது, தடுமாற்றம் வராது. நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. என் சொந்த கண்களால் என் ஆண்டவரை பார்ப்பேன். இயேசு கிறிஸ்து வரப்போறார், என் சொந்த கண்களால் நான் அவரை பார்க்க போகிறேன். மேகங்களோடு அவர் வரப்போகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16, 17, 18 வசனங்களில் சொல்லப்பட்ட பொழுது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து அவரை தரிசிக்க போறாங்க. யோபு சொல்றவருடைய வார்த்தையின் அர்த்தம் என்ன? நான் மரித்து என் சரீரம் எல்லாம் அழுகி போய் நான் மரித்து அடக்க மண்பட்டு மண்ணோடு மண்ணாய் போனாலும் அந்த நாளிலே என் கல்லறை திறக்கப்படும். அந்த கல்லறை திறக்கப்பட்ட பொழுது நான் என் இயேசுவை, வானத்திலே மகிமையாய் வருகிற அந்த இயேசுவை, நான் என் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, கல்லறை திறக்கப்பட்டு நான் அவரை முழவாக நான் அவரை தரிசிப்பேன். பின்பு உயிரோடு இருக்கிற மற்றவர்கள் அதுக்கு பிறகு தரிசிப்பான், எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. ஏன் நமக்கு பயம், குழப்பம், கலக்கம், முறுமுறுப்பு ஏன் வருது? நித்தியத்தை குறித்த ஒரு தெளிவில்லை. உலகத்திலேயே டோட்டலா மைண்ட் சேச்சுரேட் ஆயிடுச்சு. உலக காரியத்திலேயே நம்முடைய வாழ்க்கை மூழ்கி போய்விட்டதுனாலதான், நித்தியத்தை குறித்து தெளிவில்லாதனாலதான் முறுமுறுப்பு வருது, சலிப்பு வருது, பயம் வருது. அந்த பயம் குழப்பம் தான் முறுமுறுப்பா மாறுது. நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. நான் சொல்றேன், தெய்வ பிள்ளைகள், யோபுவின் வாழ்க்கையில் அவன் எப்படி தன்னுடைய பொறுமையை, அந்த முறுமுறுப்பு இல்லாத வாழ்க்கை அவன் மெயின்டைன் பண்ணான், அதை நம்ம மூணு விஷயத்துல பார்த்தோம். இந்த பொறுமை, இந்த முறுமுறுப்பு இல்லாத வாழ்க்கை, அதான் பொறுமை. அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா காத்துக்கணும். இது ஒரு பாவம். இயேசு கிறிஸ்து ஒரு மார்னிங் கொடுக்கிறார், அதை மட்டும் நம்ம வாசி நம்ம முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:19 வாசித்து முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:19.
உங்கள் பொறுமையினால்
உங்கள் பொறுமையினால்
உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள்
உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அட்வைஸ் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் பொறுமை இழந்துட்டீங்கன்னா உங்கள் ஆத்மா நஷ்டமாயிடு நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு அர்த்தம் ஆண்டவரோடு இருக்கிற உறவை நல்ல நீங்க மெயின்டைன் பண்ணி முறுமுறுப்பு சலிப்பு கோபம் எதுவுமே வராம ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு உறவோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்வீர்கள் பரலோக வரணும் முறுமுறுப்பு வரும்போது என்ன நடக்கும் ஆண்டவரோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படும் உறவு துண்டிக்கப்படும் உறவு துண்டிக்கப்பட்ட பிறகு எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு அந்த முறுமுறுப்பில்லாத வாழ்க்கை அதன் மூலமாக அதுதான் அந்த பொறுமை உங்கள் பொறுமையினாலே ஆண்டவரோடு வைக்கிற அந்த உறவை மெயின்டைன் பண்ணி உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பரலோகம் வந்து சேருங்கன்ற முறுமுறுப்பு உங்கள் ஆத்மாவை கெடுக்கும் ஆண்டவரோடு இருக்கிற உறவை துண்டிக்கும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஜெபிக்கலாம் Glory to Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு காரியத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறார் இதோ பொறுமையுள்ளவன் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம் யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கர்த்தரின் செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் பொறுமையுள்ளவன் பாக்கியவான் கர்த்தர் அந்த பொறுமையுள்ளவனுக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதமான முடிவை கர்த்தர் கொடுப்பார் பொறுமைனா என்ன அவன் வாழ்க்கையில் சகலமும் அவன் வாழ்க்கையில் நிறைவாய் இருந்தது கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தவன் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார் ஒரு நாளிலே பிசாசு அவனை சோதிக்கும்படியாக கர்த்தருடைய அனுமதி பெற்று அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் எடுத்த போதிலும் அவன் தன் வாயினாலே பாவம் செய்யவில்லை அவன் தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்தான் பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாயே கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் அவரிடத்தில் தீமையை பெற வேண்டாமோ என்று சொன்னான் வாயினால் எந்த பாவமும் செய்யல தன் பிள்ளைகள் இருதயத்திலே கூட ஆண்டவரை தூஷித்து விடுவார்களோ என்கிறதில் அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தான் வாயில மட்டும் இல்லைங்க இருதயத்தில் கூட ஆண்டவரை தூஷித்து விடக்கூடாது என்கிறதில் அவன் கவனமா இருந்தான் அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் யோபுவை போல நிதானமாய் நீங்கள் யாருமே பேசல எலிப்பாசை பார்த்த ஆண்டவர் சொன்னார் அந்த பொறுமைக்கு கிடைத்த வெகுமதி என்ன அந்த முறுமுறுப்பு இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைத்த வெகுமதி என்ன எல்லாம் டபுள் மெஷர் ஆண்டவர் கொடுத்தார் இரட்டத்தனையாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் தெய்வ பிள்ளையே பொறுமை அவசியம் தெய்வ சமூகத்தில் நிதானம் இருக்கணும் நிதானம் இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல அது இல்லை அதுதான் பிரச்சனை பொறுமை யோபுவின் பொறுமை அது ஒரு சாட்சியாய் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அவன் பொறுமைக்கு ரகசியம் என்ன அவன் கர்த்தரை ஃபோக்கஸ்டா இருந்தான் கர்த்தர் மேலே அவன் இருதயம் பதிந்திருந்துச்சு அவனுடைய கவனம் எல்லாம் ஆண்டவர் தான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றோம் அவரிடத்தில் தீமையும் பெறுவதிலே எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்க இந்த நிலைமையிலும் ஆண்டவரை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் அவரோடு பேசணும்னு தான் ஆசைப்பட்டான் ஆண்டவரோடு இருக்கிற உறவை அவன் துண்டித்துக் கொள்ளவில்லை முறுமுறுத்து ஆண்டவரை விட்டு தூரம் போகவில்லை ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி வருவதற்குத்தான் அவன் ஆசைப்பட்டான் இதுதான் ஆவிக்குரிய நிலைமை அவனை குறித்து ஆண்டவருக்கு தெரியும் எந்த நிலைமை வந்தாலும் என் தாசனாகி யோபு என்னை விட்டு விலகி போக மாட்டான் நீப்பான் எனக்காக அதனால அந்த சேலஞ்ச் ஆண்டவர் ஏத்துக்கிறார் இவன் எனக்காக நிற்பான் எந்த நிலைமையிலும் நிற்பான் இந்த பாதையிலே கடந்து போனாலும் என் தாசன் எனக்காக நிற்பான் அந்த நம்பிக்கை உங்களை குறித்து ஆண்டவருக்கு இருக்குதான்றதை செக் பண்ணுங்க உங்களை ஆண்டவர் நம்ப முடியுமா ஒரு பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களை நம்ப முடியுமா? அதை செக் பண்ணுங்க. உங்களை நம்பி ஆண்டவர் உங்களை குறித்து பிசாசு கிட்ட சவாலிடணும். அதுதான் கிறிஸ்டியன் லைஃப், அதுதான் உண்மையான ஆவிக்குரிய நிலைமை. உங்களை நம்பி ஆண்டவர் சவால் விடணும். என் மகனை உன்னால் ஒன்னும் பண்ண முடியாது, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை குறித்து ஆண்டவர் சவால் விடணும். அதன் கத்தர் மேல் இருதயம் பதிந்திருந்த ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, ஆண்டவர் மேல் அவனுக்கு இருந்த ஆழமான விசுவாசம், ஆணித்தரமான விசுவாசம். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசம் இருந்துச்சு, அதனாலதான் தன் பிள்ளையை பலி கொடுப்பதற்கு அவன் கடந்து சென்றான். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான், பதட்டமே வராது அவனுக்கு. ஆண்டவர் பேரிலே அவர் நியமித்த காரியங்களில் தன்னை நடத்துவார் என்கிற காரியத்திலே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மகனை எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் அவனை பற்றி கொள்ளாது. நிம்மதியா இருப்பான், சமாதானமா இருப்பான். அதுதான் ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசம். நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும், யாரும் அதை தடுக்க முடியாது. மூணாவதாக, நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே அவர் பூமியின் மேல் வந்து நிற்பார். அப்பொழுது என் கண்களால் நான் பார்ப்பேன், என் தோல் முதலாய் அழுகி போய் என் சரீரம் மண்ணோடு போனாலும் அன்றைக்கு நான் என் கல்லறை திறந்து என் மீட்பரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன். அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு, அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. தேவ பிள்ளையே, இதுதான் பொறுமையின் ரகசியம். பொறுமையின் ரகசியம், முறுமுறுப்பில்லாமல் வாழ்கிற வாழ்க்கையின் ரகசியம் இங்கேதான் இருக்குது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அட்வைஸ், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் இருதயத்தை கர்த்தர் கையில் ஒப்புக் கொடுத்த ஆண்டவரே, இந்த பொறுமை எனக்கும் வேணும்ப்பா, இந்த பொறுமை எனக்கும் வேண்டும், இந்த பொறுமை எனக்கு வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு பொறுமையுள்ள வாழ்க்கை எனக்கு வேணும். யோபுவை போல ஒரு பொறுமையுள்ள ஒரு வாழ்க்கை, எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்காமல் சலிக்காமல் உம்மோடு கொண்டிருக்கிற உறவை எந்த விதத்திலும் குறைத்துக் கொள்ளாத ஒரு இருதயம் எனக்கு எப்பொழுதும் வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை ஊடுருவினதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஆண்டவரே நம்முடைய வசனத்தை கொண்டு நீங்க ஏற்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை இப்பொழுது கேட்டவர்கள் இனி கேட்க போகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு அநேகரை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய சித்தத்திற்குள் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இடந்த எல்லாவற்றையும் அது பிள்ளைகள் திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு இந்த தகுதி உடையவர்களாக ஒவ்வொருவரை நீங்க நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படு. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்தெந்தைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.